வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடந்த 8 நிகழ்ச்சிகளிலே நாம் ஒன்றியோவான் நிருபத்தை கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றும் தொடர்ந்து ஒன்றியோவான் 2:16 முதல் சிந்திப்போம். கடந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் கேட்க தவறி மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்காக கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்த சில காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலன் யோவான் திருச்சபையில் உள்ள 3 விதமான ஆவிக்குரிய நிலைமையிலே உள்ள விசுவாசிகளை குறித்து சொன்னார். பிதாக்கள், வாலிபர், பிள்ளைகள் என்றார். பிதாக்கள் ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதனால் அவர்களுக்கு எழுதுவதாக சொல்கிறார். வாலிபர்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலே அவர்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். பிள்ளைகள், அதாவது புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள், பிதாவை அறிந்திருக்கிறதனாலே உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இந்த 3 நிலையில இருக்கும் விசுவாசிகளுக்கும் அவர் சொல்கிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவர் படைத்த இயற்கையான மரங்களோ மலைகளோ செடிகளோ பூக்களோ அல்ல. அதை நாம் நேசித்து அதை குறித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் உலகத்தின் ஒழுக்க நெறிகளை தன் கைகளிலே வைத்து உலக வாழ் மக்களின் பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறைகளையும் சீரழித்திருக்கிறான். அப்படிப்பட்ட காரியங்களின் மேலே அன்பு வைக்கக்கூடாது. அழிந்து போகிற உலக பொருட்களின் மீதும் அன்பு வைக்கக்கூடாது என்பதை குறித்துதான் யோவான் சொல்கிறார். இதை இன்னும் சற்று விபரமாக 16 கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கே யோவான் உலகத்தில் உள்ள 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். இந்த 3 காரியங்களும் இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கும் காரியங்கள் மட்டுமல்ல, இதே சோதனையைத்தான் ஏதேன் தோட்டத்திலும் சாத்தான் ஏவாளுக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, மத்திய எழுதின சுவிசேஷம் 4 நாம் பார்க்கிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் இதே அடிப்படையிலேதான் அவன் சோதித்தான். நன்றாக கவனியுங்கள். முதலாவதாக மாம்சத்தின் இச்சையும். அன்று ஏவாள் பார்த்தது என்ன? அந்த மரமானது ஒரு அருமையான உணவை கொண்டதாய் அவள் கண்டாள். நீங்களும் பசியோடு இருந்தால் உடனே உண்மையாகவே எடுத்துக்கொள்வதற்கு அது சிறந்த ஒரு இடம்தான். பிரியமானவர்களே, வேத புத்தகம் பெரும் தீனியை குறித்தும் சரீரத்திற்கு அடுத்த அநேக பாவங்களை குறித்தும் எச்சரிக்கிறது, கண்டிக்கிறது. எனவே நமது சரீரத்திற்கு அநேக காரியங்கள் கவர்ச்சி உள்ள வண்ணமாய் இருக்கிறது. இன்று அநேக திருச்சபைகளிலேயும் வெளி உலகத்திலும் உடல் உறவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுவும் மாம்சம் தொடர்பானதுதான். இதே சோதனையைத்தான் பிசாசானவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொண்டு வந்தான். நினைவிருக்கிறதா? மத்தேயு 4:2-3 சற்றே கவனியுங்கள். அவர் இரவும் பகலும் 40 உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவ்வாறு செய்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அந்த கல்லுகளை அப்பமாக்கும் திறமை எனக்கிருந்திருக்கும் என்றால் நான் அவ்வாறு செய்திருப்பேன். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மாம்சத்தின் இச்சை கெடுத்த காரியத்தை குறித்து இன்று நானும் நீங்களும் சோதிக்கப்படும் அதே காரியத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். அருமையானவர்களே, நாம் இன்று சோதிக்கப்படுகிறோம். சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. சோதனைக்கு நாம் அடிபணியும் பொழுது, சோதனையிலே நாம் விழுந்து போகும் பொழுதுதான் பாவம் செய்கிறோம். இந்த கொள்கையானது மாம்சத்தின் இச்சை கெடுத்த காரியங்களானாலும் அல்லது நமது சரீரம் இச்சிக்கும் எதை குறித்தும் உண்மையானதாகவே இருக்கிறது. இரண்டாவதாக யோவான் கண்களின் இச்சை குறித்து சொல்கிறார். ஏவாளும் அந்த தோட்டத்தின் நடுவிலே இருந்த மரமானது பார்ப்பதற்கு இன்பத்தை கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்கிறாள். அது மட்டுமல்ல, ஞாபகம் இருக்கிறதா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசானவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் காண்பித்தான். அருமையானவர்களே, இந்த உலகமானது கவர்ந்தெழுக்கும் சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. அதே நேரம் இந்த உலகம் பிசாசின் கரங்களிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கடவுளற்ற ஒரு தத்துவம் இந்த உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த அந்தி கிறிஸ்து எழும்புவான். சாத்தானுக்காக இந்த உலகம் முழுவதையும் அவன் ஆட்சி செய்யப் போகிறான். நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த உலகம் கவர்ச்சி உள்ளது. உலக கேளிக்கைகளும் மனிதனின் மகிமையான காரியங்களும் கவர்ச்சி உள்ளது. மூன்றாவதாக உலகத்தில் உள்ள மற்றொரு சோதிக்கும் காரியத்தை குறித்து யோவான் சொல்லும்பொழுது ஜீவனத்தின் பெருமையும் என்று சொல்கிறார். ஒருவனை ஞானியாக்க விரும்பப்படத்தக்க ஒரு மரம் என்று ஏவாள் அன்று கண்டாள். இன்று அநேகர் தங்கள் குடும்ப பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். மிக பழமையான ஒரு குடும்பத்திலிருந்து தாங்கள் வருவதை குறித்து பெருமை கொள்கிறார்கள். அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த கவர்ச்சியைத்தான் அன்று ஹிட்லர் ஜெர்மன் மக்களுக்கு கொடுத்திருந்தார். அது எந்த ஒரு கூட்ட மக்களுக்கும் தங்கள் இனத்தை குறித்த பெருமை உண்டாக்கக்கூடியது. இதுதான் ஜீவனத்தின் பெருமை என்பது. அதாவது மற்றவர்களை விட தங்களை உயர்வாய் எண்ண தூண்டும் காரியம்தான் அது. இன்றைக்கு சமயத்திலேயும் இது நுழைந்திருக்கிறது. சில பரிசுத்தவான்கள் தாங்களே இந்த உலகத்திலே மிகவும் பரிசுத்தவான்கள் என்று தங்களை பற்றி உணர்கிறார்கள். ஒருமுறை ஒரு மனிதர், ஐயா, உங்களுடைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி இவ்வாறு வெளிவருவதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாவதற்காக காணிக்கையையும் அனுப்பி வந்தவர். அவர் மேலும் கூறிய காரியம் என்னவென்றால், அநேகர் இந்த நிகழ்ச்சியை கேட்க முடியும், அது உண்மையாகவே அவர்களுக்கு தேவைதான் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அவர் மனம் திறந்து மற்றொரு உண்மையையும் சொன்னார். நான் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறதில்லை என்றார். காரணம் என்ன? இந்த வசனங்கள் அவருக்கு தேவையில்லை என எண்ணுகிறாரா? ஒரு முதிர்ச்சி பெற்ற பரிசுத்தவானாக அவர் தன்னை குறித்து எண்ணம் கொள்கிறார். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, உண்மையாகவே அவர் இப்படி பேசுவதனாலே இன்னும் முதிர்ச்சி பெறாதவராகவே இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிசாசானவனும் தேவாலயத்தின் உப்பரியின் மேலே நிறுத்தி, நீர் தாழ குதியும், அநேகர் பார்ப்பார்கள், தேவ தூதர்கள் உம்மை கையிலே ஏந்தும் பொழுது எல்லாரையும் விட நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கூறினான். ஒருவேளை அநேகர் நகரத்திற்கு வந்திருந்த பண்டிகை நேரமாய் அது இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நேரம் கூட தன்னை உயர்ந்தவராக காண்பிப்பதற்காக எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த உலகம் எனக்கும் உங்களுக்கும் முன்னால் வைக்கிற ஆசைகள் மூன்று விதமாயிருக்கிறது. ஆனால் நமது வாழ்க்கையிலே நமது சரீரத்தை முக்கியமானதாக எண்ணுவோம் என்றால், அல்லது அழகிற்கு முக்கியத்துவம் நமது வாழ்க்கையிலே கொடுப்போம் என்றால், அல்லது ஜீவனத்தின் பெருமை நம்மிலே இருக்கும் என்றால், நமது வாழ்க்கை குறித்த ஒரு தவறான பாதையை நமக்கு அது கொடுத்துவிடும். இவை எல்லாமே இந்த உலகத்தினால் உண்டானவைதான். அது மரணத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்லக்கூடியவை. தேவனாய கர்த்தர் இவை எல்லாவற்றையும் நேசிக்கவில்லை. எனவே நீங்களும் நானும் இவற்றின் மேலே அன்பு கூறக்கூடாது என்று யோவான் சொல்லுகிறார். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள பிசாசின் காரியத்தையும் ஒரு நாள் அவர் அழிக்கப் போகிறார். அன்பானவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்திலே எதிரி யார்? உலகம், மாமிசம், பிசாசு. இதே சோதனைகளைத்தான் பிசாசு ஏவாளுக்கும் கொடுத்தான், இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுத்தான். பிசாசானவன் இன்னும் தனது தந்திரங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. இதே சோதனைகளைத்தான் நாம் விழுந்து போகும்படியாக இன்றும் நமக்கு கொண்டு வருகிறான். அடுத்ததாக யோவான் இந்த உலகத்தை நாம் ஏன் நேசிக்கக்கூடாது, உலகத்தின் மேலே ஏன் அன்பு வைக்கக்கூடாது என்று சொல்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். 1 யோவான் 2:17, உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அருமையானவர்களே, இந்தியாவின் பல பகுதிகளிலே நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள் என்றால், ஒரு காலத்திலே பேரும் புகழும் பெற்ற எத்தனையோ அரசர்கள் வாழ்ந்த இடங்களும் அவர்கள் கட்டிய கட்டிடங்களும் இருக்கின்றன, அல்லது அப்படிப்பட்ட கட்டடங்களின் பகுதிகள் இருக்கின்றன. ஆனால் எத்தனை பேர் அந்த பகுதியை பிடிப்பதற்காக இரத்தத்தை சிந்தி எத்தனை மனிதர்களை கொன்று குவித்தார்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மனைவி போதாது என்று சொல்லி எத்தனை பெண்களின் வாழ்க்கையை கெடுத்தார்கள். ஆனால் இந்த பெருமை எல்லாம் இப்பொழுது எங்கே? உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். பதவிகளிலும் பொறுப்புகளிலும் இருந்த எத்தனையோ பேர் தங்கள் மாம்சமும் மனதும் விரும்பிய எதையுமே கொடுக்காமல் இல்லை. உலகம் தரக்கூடிய சந்தோஷங்கள் அத்தனையையும், உலகத்தின் இச்சைகளையும் அனுபவித்தார்கள். ஆனால் அவை எல்லாமே அழிந்து போய்விட்டது. யோவான் இங்கே என்ன சொல்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்கிறார். அருமையானுள்ளே, தேவனுடைய சித்தம் எது? இதை அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலே கேட்போம் என்றால் அவர் இரண்டு காரியங்களை சொல்கிறார். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்கிறார். தொடர்ந்து அந்த வசனங்களை பார்ப்போம் என்றால் அப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு செய்ய வேண்டியது என்ன என்றும் சொல்கிறார். கவனியங்கள் வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை குறித்த முதலாவது தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, வித்தியாசமானவர்களாக வாழ வேண்டும் என்பதே. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்வது தேவனுடைய சித்தம் என்னவென்றால், 1 தீமோத்தேயு 2:4 சொல்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படி என்றால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படும் பொழுது என்றென்றைக்கும் நிலைத்திருப்பீர்கள். முதலாவது தேவனுடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது. இரண்டாவதாக தேவனுடைய சித்தம், எல்லாரும் அவரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் அவரை அறியும் அறிவினாலே நிரப்பப்பட நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். உலகம் கொடுக்கும் சந்தோஷத்தை அனுபவிப்பதிலே நம் நேரத்தையும் காலத்தையும் நாம் வீணாக்கி விடாதபடி, நம்மை சுற்றி எத்தனையோ கிராமங்களிலே இன்னும் கர்த்தரை அறியாத மக்கள் உண்டு. அவர்களுக்கு கர்த்தரை அறிமுகப்படுத்த நம்மால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கும் பொழுது அவ்வாறு செய்யும் காரியம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அந்த ஆத்துமாக்கள் என்றென்றும் நிலைத்து நிற்கும். அதை செய்யும் நாமும் நிலைத்து நிற்போம். தொடர்ந்து உண்டியோவான் 2:18 பாருங்கள். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். மூல மொழியின்படி பிள்ளைகளே என்று இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பதற்கும் 12 சொல்லப்பட்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. 12 நாம் பார்க்கும்பொழுது பிள்ளைகளே என்றால் அதில் ஒரு அன்பு நிறைந்ததாகவும் கடவுளுடைய குடும்பத்திலே பிறந்த எல்லா விசுவாசிகளையும் குறித்தும் அப்படி சொன்னார். இந்த இடத்திலே பிள்ளைகளே என்று அவர் சொல்லும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிதாக்கள், வாலிபர், பிள்ளைகள் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஆவிக்குரிய காலத்திலே ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அதாவது இவர்கள் விசுவாசத்திலே இன்னும் வளர்ச்சி பெறாதவர்கள். அவர்கள் இந்த உலகத்தினூடே நடந்து செல்லும் பொழுது அவர்கள் சந்திக்கும் இந்த மூன்று காரியங்களிலேயும் விழுந்து போக ஏதாவது ஒன்றிலே வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் அவர்களை குறித்து யோவான் எச்சரிக்கிறார். முதலாவதாக இது கடைசி காலம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகத்தின் கடைசி காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் என்றுதான் பொருள். இது அதிக காலம் காலமாக கடைசி காலமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலேதான் கர்த்தர் தமக்காக ஒரு கூட்ட மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தைப் போல எந்த ஒரு காலகட்டத்திலேயும் இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லலாம். அதாவது இந்நாட்களிலே அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். இரட்சிப்பு ஏன் அவசரமான ஒரு காரியம்? அருமையான சகோதரனே, சகோதரியே, நாளைய தினத்திலே நீங்கள் இருக்கப் போவதில்லை. ஒருவேளை என்னுடைய சத்தத்தை நீங்கள் வானொலியிலே கேட்காமல் போகலாம். இதன் பொருள் என்னவென்றால், நாளைய தினம் என்பது நம்முடைய கரத்திலே இல்லை. எந்த நேரத்திலேயும் நாம் கடந்து போகும் ஒரு காலத்திலே இருக்கிறோம். எனவேதான் இந்த காலகட்டத்திலே இன்றைக்கே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பது மிக முக்கியமானது. இரண்டாவதாக, அந்தி கிறிஸ்து வருகிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்றார். யோவானின் காலத்திலே அநேக அந்தி கிறிஸ்து வந்துவிட்டார்கள். ஆனால் இன்னும் எதிர்காலத்திலேதான் அந்த முக்கியமான அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அந்தி கிறிஸ்து என்றால் யார்? இந்த வார்த்தையை அநேகர் தவறாக புரிந்திருப்பதனாலே வரப்போகிற அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்தும் தவறான எண்ணம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படலாம். அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையானது இரண்டு வார்த்தைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது, கிறிஸ்துவுக்கு முன்னதாக அந்தி என்ற வார்த்தை வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லும்பொழுது அதற்கு இரண்டு அர்த்தங்கள் உண்டு. ஒன்று, எதிரானவன். நான் எதையாவது எதிர்த்து நிற்பேன் என்றால் அதற்கு நான் எதிரானவன். அந்தி கிறிஸ்து என்னும் சொல்லிலே மற்றொரு பொருளும் இருக்கிறது. அதாவது, பதிலாக என்றும் மற்றொன்றை போல என்றும் பொருள்படுகிறதா இருக்கிறது. அதாவது, கிறிஸ்துவுக்கு பதிலாக தன்னை கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வருகிற ஒருவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி நான் சொல்லும்பொழுது ஒருவேளை உங்கள் மனதிலே இவன் கள்ள போதனை செய்யும் கள்ள கிறிஸ்துவா அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரானவனா, வேத புத்தகம் இதில் எதை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறது என்று யோசிக்கலாம். அருமையானவர்களே, ஒன்று யோவான் புத்தகத்திலே அந்தி கிறிஸ்துவை குறித்து பல குறிப்புகளை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருப்பார்கள். சரி, இந்த அந்தி கிறிஸ்துவை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? இவன் கிறிஸ்துவின் தெய்வீக குணத்தை மறுக்கிறவனாயிருப்பான். இந்த விளக்கம்தான் ஒன்றியவான் புஸ்தகத்திலே அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை குறித்து 22 வசனத்திலேயும் நாம் பார்க்கப் போகிறோம். ஒன்றியவான் புஸ்தகத்திலே இதுதான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒருவேளை மத்தேயு 24 அதிகாரம் 5 வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியதும் உங்களுக்கு நினைவிற்கு வரலாம். அவர் என்ன சொன்னார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்து என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டு வஞ்சிக்கிறவர்கள் இறுதி காலத்திலே இந்த வசனத்தை நிறைவு செய்யும்படியாக இரண்டு பேர் எழும்புவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதாவது, கிறிஸ்துவுக்கு எதிரான ஒருவர், நானே கிறிஸ்து என்று சொல்லும் மற்றொருவர். இப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13 வசனத்திலேயும் நாம் பார்க்கிறோம். அங்கே சமுத்திரத்திலிருந்து எழும்பி வரும் ஒரு மிருகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை குறித்தும் வாசிக்கிறோம். இது உலக அரசியலிலே தோன்றுகிறவன். அவன் உண்மையாகவே கிறிஸ்துவுக்கு எதிரானவனே. நிலத்திலிருந்து தோன்றும் மற்றொரு மிருகத்தை போன்றவனையும் பார்க்கிறோம். அவன் ஆட்டுக்குட்டியைப் போல இருக்கிறான். இவன்தான் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்துக் கொண்ட ஓநாய். இவன் தன்னை கிறிஸ்து என்றே சொல்வான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்வான். அவன் சமயத்தின் தலைவனாய் மாறுவான். அரசியலிலே ஆட்சியாளனாய் வருபவன் யூதர்கள் அல்லாத பழைய ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து உண்டாவான். ஆனால் சமய தலைவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து உண்டாவான். இயேசுவை மேசியா என்று இவன் ஒத்துக்கொள்ளாமல் இஸ்ரவேல் மக்கள் இயேசுவை மேசியா என்று ஒத்துக்கொள்ளப் போவதில்லை. எனவே இரண்டு மனிதர்கள் இந்த அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தையை நிறைவு செய்வார்கள். இவர்கள் இருவரையுமே அந்தி கிறிஸ்து என்று அழைக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்கு விரோதமானவனாகவும் மற்றொருவன் தானே கிறிஸ்து என்று சொல்லியும் வருவார்கள். தொடர்ந்து ஒன்றியவான் 2 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்கள், வாசிக்கிறேன். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாயிருக்கவில்லை. நம்முடையவர்களாயிருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். மிக அமைதலாக இருக்கும் சமயத்திலே நடக்கும் ஒரு சம்பவம் இது. இங்கே யோவான் என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் வெளிப்படையாக கிறிஸ்தவர்கள் செய்யும் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அதாவது, அவர்களுக்கு கிறிஸ்தவ பெயர் இருக்கும், ஏதாவது ஒரு திருச்சபையின் அங்கத்தினராக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் பெயரினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருப்பார்கள். திருவிருந்து ஆராதனையிலே அப்பத்தையும் ரசத்தையும் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா என்பதை காலங்கள் வெளிப்படுத்தும். அவர்கள் உண்மையாக கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்றால் சில காலங்களுக்குள்ளாக திருச்சபையை விட்டு வெளியேறி தங்களுடைய உண்மையான நிறத்தை காட்டி விடுவார்கள். கிறிஸ்தவ விசுவாசிகளை விட்டு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, மீண்டுமாக உலகத்திற்குள்ளாக உலக பழக்க வழக்கங்களுக்குள்ளாக சென்று விடுவார்கள். 2 பேதுரு 2 அதிகாரத்திலே கெட்ட குமாரனைப் போல ஒரு கெட்ட பண்டியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது கழுவப்பட்ட ஒரு பண்டி. பாருங்கள், 2 பேதுரு 2:22, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பண்டி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. பண்டி கூட்டத்தை சென்றடைந்த ஒரு மகன் மட்டுமல்ல, ஒரு கழுவப்பட்ட பண்டியை குறித்தும் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சிறிய பெண் பண்டி பிதாவின் வீட்டிற்கு வந்தது. சமய சடங்குகளை மிக உற்சாகமாக செய்தது. அது கழுவப்பட்டு அழகான ரிபன் அதன் கழுத்திலே சுற்றி கட்டப்பட்டது. கோல்கேட் பேஸ்ட் வைத்து பல் விளக்கப்பட்டது. ஆனால் இந்த பிதாவின் வீடு அதற்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் அது ஒரு பண்டியாயிருந்தது. எனவே ஒரு நாள், என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கே போகிறேன், என்னுடைய பழைய மனிதரிடத்திலே நான் போகிறேன் என்று சொல்லி புறப்பட்டது. அதனுடைய பழைய மனிதன் சாக்கடையிலே படுத்து உருண்டு கொண்டிருந்தது. இந்த பண்டியும் திரும்ப சென்று பழைய மனிதனை கண்டவுடன் ஒரு குதி குதித்து சாக்கடைக்குள்ளே விழுந்தது. ஏனென்றால் அது ஒரு பண்டியாயிருந்தது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனே, சகோதரியே, அப்படியே பழைய மனிதனால் ஆளப்படுகிறவர்களும் திருச்சபையை விட்டு வெளியே போய்விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் திருச்சபையின் அங்கமானவர்கள் அல்ல. உண்மையிலேயே இது ஒரு கொடூரமான வார்த்தையாய் தெரியலாம். ஆனால் இது மிகவும் உண்மை. பிரியமானவர்களே, இந்த அநேகர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்று நாம் சிந்தித்த காரியங்களை ஒருமுறை கூட நினைவுபடுத்துவோம். விசுவாசிகளாகிய குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு, பெரியவர்களுக்கு யோவான் கூறும் முக்கியமான ஆலோசனை என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலேயும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு அவனிடத்திலே இல்லை. இந்த உலகத்திலே எனக்கும் உங்களுக்கும் வருகின்ற 3 விதமான சோதனைகள் என்ன? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த சோதனைகள் வரும்பொழுதெல்லாம் நாம் அவரை விசுவாசிப்போம் என்றால் அவரே நமக்கு இந்த சோதனைகளிலே வெற்றி கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய சுய பலத்தை நம்பினாலோ அல்லது நாம் சோதிக்கப்பட போவதில்லை என்று அஜாக்கிரதையாக வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றாலும் விழுந்து போவோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ எந்தெந்தைக்கும் நிலை நிற்பான். அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாய் வாழவும் அழிந்து போகிற ஆத்மாக்கள் கர்த்தரை அறியவும் செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றும் நீர் உமது வசனத்தின்படி எங்களுக்கு நினைவுபடுத்திய உமது சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் ஊடாக நாங்கள் கடந்து வருகிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. எந்த ஒரு விசுவாசியாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் விழுந்து போகாதபடி பிசாசிற்கு எதிர்த்து நிற்க உமது வசனத்தினாலே, உமது வல்லமையினாலே ஜெயம் பெற உமை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய சித்தத்தை அணிந்து தங்களுடைய தாளந்துகளையும் நேரத்தையும் செல்வத்தையும் உமக்கற்பணித்து சாட்சியாய் வாழ இறுதி வரை உம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-9408-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். எரேமியா 30:18.